الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صدق الله العلي العليم. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا تزال قدم ابن آدم يوم القيامة من عند ربه حتى يسأل عن خمس: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما بلاه، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، وماذا عمل فيما علم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தனும் கருணையும் ஸலாமனும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தமாவ தாபிஈன்கள், நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாம். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமா பள்ளி வாயிலே இஃத்திகாஃபுடைய நியத்துடன் வீட்டிற்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். பின்னால் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. வயசாளிகள், இயலாதவங்க, நோயாளிகள், சாஞ்சி கொண்டிருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் நெருங்கி உட்காரு. பல முறை நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டாலும் அந்த நேரம் வரைச்சில ஞாபகம் வருது, அதுக்கு பின்னாலும் மறந்துடுறோம். முன்னால நிறைய இடம் இருக்கு, நிரப்பி உட்காருங்க. பின்னால வரவங்க அப்படியே தொடர்ந்து பின்னால உட்காருவான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து உலகுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். உலகிலே அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் நிரந்தரமாக வாழ்வதற்காக வேண்டி வந்தவர்கள் அல்ல. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய உதாரணங்களும் சான்றுகளும் நமக்கு இதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தற்போது உலகத்திலே உயிரோடு இல்லை, மரணித்திருக்கிறார்கள். இன்னும் 100 வருடங்களின் பின்னால் நம்மில் யாராவது இருப்போமா இல்லையா என்பது யாருக்கும் சொல்வதற்கு முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், அல்லாஹ் ஒரு குறுகிய கால வாழ்க்கை தந்து இந்த உலகுக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக முடிகிறது, எவ்வளவு அவசரமாக முடியக்கூடியது என்ற விடயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் இது சம்பந்தமான விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு அவசரமாக மனிதனுக்கு மௌத்து வருகிறது என்ற விடயத்தை உணர்த்தக்கூடிய நேரத்திலே உணர்த்தும் முகமாக ஒரு ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் தொழுகையிலே ஒரு சலாம் கொடுக்கிறேன், இன்னுமொரு சலாம் கொடுக்கும் வரைக்குள்ள நேரம் உலகத்திலே உயிரோடு இருப்பேனா என்பதை உறுதியாக சொல்வதற்கு முடியாது என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம் அனைவர்களும் தொழுகிறோம், தொழுகையிலே ஒரு சலாம் கொடுத்தால் அடுத்த வேளையாக அடுத்த சலாம் கொடுப்பதுதான் இருக்கிறது. இதற்கு பெரிய நேரம், அதாவது நிமிடங்கள் எடுப்பது கூட கிடையாது, சில வினாடிகள் சில செகண்ட்கள் தான் எடுக்கிறது. இந்த சொற்ப நேரம் கூட உலகத்திலே நான் உயிரோடு இருப்பதை உறுதியாக சொல்வதற்கு முடியாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இன்று நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய நடத்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய கனவுகள் எவ்வாறு இருக்கிறது? அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எவ்வாறாக இருந்தாலும் சரி, குறுகிய காலம் உலகத்திலே வாழ இருக்கிறோம். இந்த வாழ்க்கை முடிந்ததன் பின்னால் நமக்கு மௌத் இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் ஆரம்பமாக வரக்கூடியது கபருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதற்கு பின்னால் மஹ்ஷருடைய மைதானம், கியாமத்துடைய நாள். இந்த கியாமத்துடைய நாள் எப்படிப்பட்டது என்ற விடயத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லக்கூடிய நேரத்திலே, இந்த கியாமத்துடைய நாளையில் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியன் நாளை கியாமத்துடைய நாளையிலே ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜான் தூரத்தில், ஒரு ரிவாயத்தில் வருகிறது ஒரு ஜான் தூரத்தில், இன்னொரு ரிவாயத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும். இந்த சூரியனுடைய வெப்பத்தின் மூலமாக, இந்த சூரியனுடைய வெப்பத்தினால் மனிதர்கள் ஒவ்வொருத்தருடைய உடம்பில் இருந்தும் வியர்வைகள் வடிந்து கொண்டிருக்கும். இந்த வியர்வையிலே அவர்கள் உலகத்திலே செய்த பாவத்துக்கு தக்க வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நபி சொல்லும் பொழுது சொன்னார்கள், அந்த வியர்வையிலே சிலர்களுடைய கரண்டை கால் வரைக்கும் அந்த வியர்வை இருக்கும், இன்னும் சிலர்களுடைய முழங்கால் வரைக்கும், இன்னும் சிலர்களுடைய இடுப்பு வரை, இன்னும் சிலர்களுடைய கழுத்து வரை, இன்னும் சிலர்களுடைய தலைக்கும் மேலால் அந்த வியர்வை வடிந்து கொண்டிருக்கும். இதிலே மக்கள் தத்தளிச்சு கொண்டு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் அவர்கள் செய்த பாவத்துக்கு தக்க அந்த கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய வியர்வையின் மூலமாக தத்தளிச்சு கொண்டிருப்பான் என்ற விடயத்தை தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லித் தருகிறார். இன்றைய நிலைப்பாடை பார்த்தால் பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் சூரியன் இருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாளையில் இதே சூரியன் தலைக்கு மேலால் இருக்கும் என்றால், ஒரு மைல் தூரத்தில் இருக்கும் என்றால், அதனுடைய உஷ்ணம், அதனுடைய வெப்பம் எவ்வளவு கடினமாக இருக்கும்! இன்று பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய வெப்பத்தை சகிச்சு கொள்றது கேளா, தாங்கிக் கொள்றது கேளா. நாங்களே புலம்புறோமே, எங்களுக்குள்ள சும்மா சில நேரம் பக்கத்தில் யாரும் நீக்க மாட்டான், இருந்தாலும் நாவில் இருந்து வார்த்தை வருகிறது, நாங்களே சொல்றோம் எவ்வளவு சூடு, தாங்கறது கேளா, கஷ்டமா இருக்கே, வெளியில போறது கேளா, நாங்களே புலம்புறோமே. ஆனா அப்ப கியாமத்துடைய நாளையில் எவ்வளவு உஷ்ணமாக இருக்கும்! மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படிப்பட்ட இந்த கியாமத்துடைய நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து, ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அஞ்சு விதமான கேள்விகளை கேட்க இருக்கிறான். இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மாத்திரம்தான் வச்ச கால எடுத்து இன்னொரு எட்டு வைக்கிறதுக்கு முடியும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் மஹ்ஷருடைய மைதானத்தில் அஞ்சு விதமான கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மாத்திரம் வச்ச கால எடுத்து இன்னொரு எட்டு வைக்கிறதுக்கு முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அஞ்சு கேள்விகளையும் தயாரிக்கக்கூடிய இடம் உலகமாக இருக்கு. ஆரம்பத்தில் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால அளவை நிர்ணயம் செய்திருக்கிறான். சிலவங்களுக்கு 50, சிலவங்களுக்கு 100, சிலவங்களுக்கு 30, சிலவங்களுக்கு 10, சிலவங்களுக்கு ஒரு மாசம், சில நேரங்களுக்கு ஒரு மணித்தியாலம். அல்லாஹ்வுடைய நிர்ணயம்
செய்து வைத்திருக்கிறான் யாருக்குமே தெரியா. இப்ப பேசிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் சொற்ப நேரம் உலகத்தில் உயிரோடு இருக்கிறத யாருக்குமே சொல்றதுக்கு முடியாது, எனக்கும் சொல்றதுக்கு முடியாது. இதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் உணர்த்துகிறார்கள் ஹதீஸ்களின் மூலமா. அப்ப அல்லாஹ் நமக்கின்றி நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய கால அளவு இருக்குது, இந்த அளவுல கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு தயாரிப்பு செய்யணும். கபர்ல போயிட்டு செய்யறது கேலாம், மஹ்ஷர்லயும் போயிட்டு தயாரிக்கிறது கேலாம். அந்த கேள்வியுடைய பதில்கள் தயாரிக்கக்கூடிய ஒரே இடம், ஒரே மைதானம் உலகத்தினுடைய வாழ்க்கை. இதுக்குள்ள தயார் செஞ்சோம் என்றால், தயாரிச்சிருப்போம் என்றால், அங்க போயிட்டு கேட்கிற கேள்விக்கு லேசா பதில் சொல்றது கேள்வி. உதாரணமா எக்ஸாம் ஹாலுக்கு போறோம், பேப்பர் தாரான், கேள்விகள் இருக்குது அதுல, அதுக்கு முன்னால தயாரிப்பு செய்திருந்தால், படிச்சிருந்தால், ஏற்பாடுகள் செய்திருந்தால், தரக்கூடிய பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்விகள் இதுதான் கேள்வி, இதுக்கு இதுதான் விட என்பது விளங்கு. தயாரிப்பு செஞ்சிருந்தால் தான், அது ஒரு நாளோ அல்லது ஒரு மாசமோ அல்லது ஒரு வருஷமோ அல்லது பத்து வருஷமோ தயாரிப்பு செஞ்சிருந்தா கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியா பதில சொல்றது கேள்வி. அப்படி இல்லண்டா கேள்வியும் விளங்காது பதிலும் விளங்காது, ஒசக்க பணிய பார்த்து தீக்கணுமே ஒழிய வேறொன்றும் சேர்த்து கேள. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதே மாதிரி தான் நாளை கியாமத்துல போயிட்டு இந்த தயாரிப்பு செய்யாம இந்த கேள்விக்குள்ள பதில்களை தேடிக்கொள்ளாம், நாளை கியாமத்துல போயிட்டு அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் பதில் சொல்றதுக்கு முடியாமல், பதில் சொல்ல முடியாமல், மேலையும் கீழையும் பார்த்து அங்கும் இங்கும் முடிஞ்சு கொண்டிருந்தோம் என்றால் அங்க ஏற்படக்கூடிய கை சேதம் யாராலும் நிவர்த்தி செய்யறது கேலாம், நிவர்த்தி செய்ய முடியா. உலகத்தில் ஏதாவது கை சேதம் வருகிறது, உலகத்தில் ஒரு கேவலம் வருகிறது, உலகத்தில் நஷ்டமாயிட்டோம், யாராவது தூக்கி விட்டுருவாங்க, சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, ஊர் மக்கள், பக்கத்தூர்காரவங்க யாராவது சேர்ந்து எங்களை அப்படியே தூக்கி விட்டுருவாங்க. ஆனா அங்க வரக்கூடிய கை சேதம், நல்ல கியாமத்தில் வரக்கூடிய இழிவு, கியாமத்தில் வரக்கூடிய நஷ்டம் யாராலும் நிவர்த்தி செய்யறதுக்கு முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அப்ப அல்லாஹ் நாளை கியாமத்தில் அஞ்சு கேள்விகளை கேட்கிறான். இந்த கேள்விக்குரிய பதிலை தயாரிக்கக்கூடிய இடம் உலகமாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்களை நமக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தப்படுது. முதலாவது ஒரு கேள்வி, எல்லாத்தையும் சொல்றதுக்கு முடியாவிட்டாலும் ஒன்று ரெண்டு விஷயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்திக்கணும். முதலாவது ஒரு கேள்வி கேட்கிறான் அல்லாஹ், அன் ரோமரிகி ஃபீமா அஃப்னா, உங்களுடைய வாழ்க்கை காலம் அதை நீங்க எப்படி கழிச்சீங்க? ஒரே கேள்வி, முழு எல்லா விஷயங்களும் வந்துட்டு மனுஷன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டீர்கள், அது 50ஆ, 100ஆ, 60ஆ, 70ஆ, 73ஆ, நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்குள்ள கால அளவு. இதுல எப்படி நடந்தீங்க சொல்றோம், அது எப்படி சொல்லுவோம்? உதாரணம் சொல்றேன்டா, அந்த பெரியவங்க அந்த வயசாளிகள் சொல்லுவாங்க, உங்களோட வயசுல உங்களோட காலத்துல நீங்க இருக்கிற மாதிரி வயசு டைம்ல நாங்க இதே மாதிரி ஒரு 3 சவன் 4 சவனை சாப்பிட்டோம், நீங்க உண்ட சாப்பிட இயலாம இருக்கிறீங்களே. என்ன அர்த்தம் என்றால் அந்த காலத்தை மறக்க முடியாது, அதை அப்படி அசப்போடு பாக்குறான். அவ்வளவு முக்கியமான பருவம் வாலிபம். இந்த வாலிபத்தை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துல கேட்பான், இதுக்குள்ள பதில சொல்லணும். இது எப்படி சொல்லுவாங்கடா, சேத்துல நாட்டின கம்பு மாதிரி ஒரு விதத்துல சொல்றேன், இங்கிட்டும் சாயும் அப்படி சாச்சுட்டு அப்படி எங்கால சாஞ்சிடும், அங்கிட்டு பக்கம் சாச்சுட்டு அது அப்படியே அங்கிட்டு சாஞ்சிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாலிபத்தை கவனிக்கிற விஷயத்துல, கழிக்கிற விஷயத்துல பெற்றோர்களுடைய பங்கும் மிக முக்கியம். பெற்றோர்களுடைய பங்கும் மிக முக்கியம். பெற்றோர்கள் அதாவது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாலிபத்தை கவனிக்கிறது, பாதுகாக்கிறது பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான விஷயம். அப்படி தவற விடுவோம் என்றால், அதை சரியா கணக்கெடுக்காம அப்படியே விட்டுருவோம் என்றால், ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் பல பிரச்சனைகளையும் எதிர்நோக்க வேண்டியவர்கள் நாம் பெற்றோர்கள் தான் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு நிறைய உதாரணங்கள். நிறைய விஷயங்கள், நிறைய சான்றுகள் நமக்கு மத்தியில் இருக்கு. உதாரணம் ஒன்று சொல்றேன்டா, நாங்கள் சிறு பிராயத்தில், அதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு சரியாக மார்க்கத்தினுடைய அறிவை சொல்லிக் கொடுக்கல என்றால், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தல என்றால், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காம ஏதோ ஒரு முறையில் அவங்களுக்கு வேற விதத்தில் வேற அறிவுகள் தான் முக்கியம் என்பதை, அது வானம் என்று சொல்ல இல்ல, உலகத்தினுடைய அறிவை நல்லா கொடுக்கணும், படிக்க வைக்கணும், அதை விட்டுட்டு அதையும் செஞ்சுட்டு மார்க்கத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்றால் அதனுடைய விளைவுகளை எங்களுக்கு பின்னுக்கு பார்க்கறதுக்கு. அப்படி இல்லை என்றால் மார்க்கத்தை கணக்கெடுக்காம, மார்க்கத்தை சரியா சொல்லிக் கொடுக்காம ஒரு லைனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் உருவாக்கிட்டோம் என்றால் கை சேதம் நமக்குத்தான் வரும். இஸ்லாமியர்களே, அதனால வாலிபர்கள் கோபப்படவும் தேவையில்லை. நானும் உங்களை மாதிரி தான், ஏன்னா நமக்குள்ள ஒரு முதாக்கரா இதை சொல்லி நமக்குள்ள நம்மளை திருத்திக் கொள்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அப்ப பெற்றோர்கள் மிச்சம் கவனம் வாலிபர்களுடைய விஷயத்தில். நிறைய பிரச்சனை இன்றைக்குள்ள, நிறைய பிளவுகள், நிறைய பிரச்சனைகள் வாலிபர்களால் உருவாகி கொண்டிருக்கு. இதை பெற்றோர்கள் மிச்சம் நிதானமாக கவனிக்கணும். என்னோட மகன் காலையில் எப்ப போறார் ஊட்ட அவுட், திரும்ப எப்ப வீட்டுக்கு வாரார், இதை பெற்றோர்கள் கவனிக்கணும். எத்தனை மணிக்கு போற, எத்தனை மணிக்கு வார, அதை கணக்கெடுக்காம கேட்காம நாங்க அப்படியே விட்டுட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய ரூட், அவர்கள் போற வழி வித்தியாசமாயிடும். அதோட சேர்த்து அவங்க பழகக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்கணும். நல்ல புள்ளத்தான், நல்லா தான் இருக்கிறார், ஆனா அவரு பழகக்கூடியவர்களுடைய, அவர்களுடைய சுஹபத், அவர்களுடைய பழக்கம் அவனை கெட்டவனா மாற்று. அதை பெற்றவர்கள் கவனிக்கணும். வீதியில நிக்கிறாரா, நாலு பேரோட பேசுறாரா, அவர் பழகிறவர் யார், அவர் பேசுறவர் யார், அவர் இருக்கிறவர் யார், இதை கவனிக்கணும். பெற்றோர்களுடைய கடமை. அவரு அது கவனிக்காம அப்படியே விடுவோம் என்றால் சில நேரம் எங்கெங்கேயோ பேசி நம்ம நம்மளுடைய பிள்ளையை கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமை வரும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அப்ப இது கவனிக்கிறது பெற்றோர்களுடைய கடமை, பெற்றோர்கள் பார்க்கணும். அதே மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள், அமைப்புகள், அவர்களுடைய ஆடை அணிகலன்கள், அவர்கள் உடுத்தக்கூடிய முறைகள், இதையும் பெற்றோர் கவனிக்கணும். வாலிபர்களும் மிச்சம் நிதானமாய்க்கணும். எங்களுடைய ஆடைகள் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் இருக்குதா, நபி காட்டி தந்திருக்கக்கூடிய முறையில் உடுக்கிறோமா, நபி காட்டி தந்திருக்கக்கூடிய முறையில தலை முடிய வெற்றோமா, இதை பார்க்கணும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, சில வாலிபர்களுடைய முடிய பார்க்கறதுக்கே அது எப்படி இருக்கு, அது ஒரு விதம் தலையில் அரவாசி, முடிய வெட்டி அரவாசி அப்படியே விட்டுக்கிறான், கரையான் துண்ட மாதிரி ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கமே. சிலவங்களுடைய முடி ஒரு பக்கம் நீண்டிக்கும், மேல ஒரு பக்கம் இத்தியான் கூறு மாதிரி ஒரு பக்கம் பயிற்சிக்கும், அதுக்குள்ள ஜெல்ல போட்டு அதை போட்டு இதை போட்டு தலையப்படுத்துற பாடு, தலைமுடியப்படுத்துற பாடு. பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதுக்கு அந்த தலைமுடிக்கு ஏசி தொலைச்சிடும். எங்களை எவ்வளவு பாடுபடுத்துறோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாம் அனுமதிச்ச முறையா முடி வெட்டுறதுக்கு, இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்குது அப்படியா முடிய வெற்றோம். இதை பெற்றோர்களும் கவனிக்கணும், வாலிபர்களும் கவனிக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நாங்க ஜெல் பூசுறோம் தானே, ஜெல் இதுல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு சட்டம் இருக்குது, நல்ல விலகி கொள்ளணும். ஜெல்ல பூசிட்டு ஜெல்லுக்கு மேலால தலையை மசக செஞ்சோம் என்றால் தலை மசக செய்யப்படாது. உதாரணமா உதுவுல தலையை மசக செய்யறது கடமை, உதுவினுடைய கடமைகள் ஒன்று. ஜெல்ல பூசிட்டு ஜெல்லுக்கு மேலால தண்ணியை தடாவினம் என்றால் அந்த முடியில தண்ணி படாது, முடியில தண்ணி பட இல்லண்டா உதுவு கூடாது, உதுவு கூட இல்லண்டா தொழுக கூடாது. இது வாலிபர்கள் மட்டுமில்ல, பெரியவங்களும் இருக்கிறான். சிலவங்களுடைய சேப்ல சல்லி இல்லாட்டியும் பணம் இல்லாட்டியும் சரி ஜெல் பாக்கெட் இல்லா போகாது. எங்கேயாவது போறண்டா ஒரு பக்கம் ஓரமாவது எங்கி அதை எடுத்து பூசி செஞ்சுட்டு தான் போறோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இதுல இப்படியும் இருக்குது, இதையும் நாங்க நிலை விளங்கிக் கொள்ளணும். நடந்த விஷயம் என்று அவ்வளவு முக்கியத்துவம், அவ்வளவு முக்கியத்துவம் தலைமுடிய செய்யறதுல பாதுகாக்கிறதுல அவ்வளவு முக்கியத்துவம். இது ஒரு நடந்த விஷயம், கதை அல்ல. ஒரு வாலிபர் வளமையா வருவாராம், முன்னுக்கு பள்ளியில சஃப்ல உட்கார்ந்து தொழுவார், முன்னுக்கு உட்கார்ந்து தொழுவார், தொழுது செல்லாம் கொடுத்தோன்னு எலும்பி பின்னுக்கு போய் உட்கார்ந்துருவார். இதற்கு ஒரு பெரியவர் எந்த நாளும் பார்த்துட்டு இருந்து ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாராம், என்னமா நீங்க எந்த நாளும் எலும்பி பின்னுக்கு போய் உட்காருறீங்க, என்ன விஷயம்? சலாம் கொடுக்க மட்டும் பார்த்துட்டு எலும்பி போய் பின்னுக்கு உட்காருங்க. அந்த வாலிபர் சொன்னார், முன்சப்ல பேன் போட்டி சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டாங்க. கர்த்தர் நாயகம் செல்லதாசன் சொன்னார், சொர்க்கத்துக்கு போறது ஒரு பக்கம், சொர்க்கத்துடைய வாடை அது கூட கிடைக்கா. யார் இந்த பெண்கள்? ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துல நிசாவும் காசியாத்தும் ஆரியாஸ் ஆடை உடுத்து நிர்வாணிகள். இதுக்குள்ள விளக்கம் சொல்லிக்கிறாங்க என்னண்டா, இவங்க உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு இறுக்கமான உடுப்பாயிருக்கும், மெல்லிய உடுப்பாயிருக்கும், உடம்புல இருக்கக்கூடிய சைஸ் அளவோட எல்லாம் வெளியில விளங்குற மாதிரி. அன்பான இஸ்லாமியர்களே, ஏதோ நமக்கு விளங்குதோ விளங்கலையோ, ஆனா ஒரு தொர்சாரா இருக்கிறாங்க, எல்லாமே விளப்பம். அதை கொஞ்சம் திறந்து பார்த்தா என்னெல்லாம் நடக்குது, அதை பத்தி பேசுறா பெருசா பேசுறது கேளு, நிறைய சொல்றது கேளு. அன்பான இஸ்லாமியர்களே, பெற்றோர்கள் மிச்சம் கவனம், நம்முடைய பிள்ளைகளை அது ஆண்கள் சம்பாதிச்சது எப்படி, செலவழிக்கிறது எப்படி, செலவழிச்சு எப்படி, இந்த கேள்விக்கும் நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுல பதில் சொல்லணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சம்பாதிக்கிறது ஹலாலான முறையில், ஹலாலான முறையில், ஹராமான முறையில இல்ல, ஹலாலான முறையில சம்பாதிச்சோம் என்றால் அல்லாஹ்வுல லேசா பதில் சொல்றது கேள்வி. அருமநாயகம் செல்லதாசன் சொன்னான், ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு போக மாட்டான், எப்ப அவனுடைய உடம்புல ஹராம் கலந்துடுமோ அவன் சுவர்க்கத்துக்கு போக மாட்டான். கருத்து அருமநாயகம் செல்லதாசம் சொன்னான், ஹராம் கலக்கும் என்றால், நம்முடைய சம்பாத்தியம் ஹராமாக இருந்தால் ஹராத்தத்தை நாங்க உண்றோம், எங்கட பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கிறோம், எங்கட மனைவிக்கு கொடுக்கிறோம், அப்ப எங்கட உடம்பு சொர்க்கத்துக்கு போகாது என்ற கருத்தை அருமநாயகம் செல்லதாசம் சொல்லுகிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், எப்படியும் சம்பாதிக்கிறது கேளு, ஆனா சம்பாதிச்சு ஹலாலான முறையில சம்பாதிச்சு அதை செலவழிச்சுற முறைகளும் இருக்கு. பலமாவே இப்ப உள்ள காலம் எங்களுக்கு வரக்கூடியது, இப்ப நாங்க சம்பாதிக்கிற சீசன் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம், இதை செலவழிக்கிறோம், எப்படி செலவழிச்சிரும், சரியான முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில செலவழிக்கிறோமா? இத ஒவ்வொருத்தரும் மிச்ச நிதானமா, செல்வம் மீக்குதானே, இது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நியாபத். அருமநாயகம் செல்லதாசன் சொன்னான், இந்த செல்வம் ஒருத்தருக்கு கிடைக்கிறது, இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நியாபத். இது இந்த நியாபத்தை மக்களுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்தணும், அதாவது மக்களுடைய தேவைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில இதை செலவழிப்போம் சொன்னா அல்லாஹ் அந்த செல்வத்தை நிலைச்சிருக்க வைப்பான். அப்படி இல்லண்டா எங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருவான் கருத்து அருமநாயகம் செல்லதாசன் சொல்லிக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்கள், அதனாலதான் பாக்குறோம் இன்னைக்கு நாங்களே சொல்லுவோம், ரோட்ல ஒருத்தர் போவார், நாங்க சொல்லுவோம் எப்படி இவர் பழைய, இவரை பத்தி யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்போம். அப்ப தெரியாது சொன்னா நாங்களே சொல்றோம், இவர் யாருண்டா, பழைய கோடீஸ்வரன் ஒருத்தர், பாருங்க இப்ப ரோட்ல சும்மா போறாரு, பிச்சைக்கார மாதிரி போறார். அப்ப அல்லாஹ் அவர் செய்கிற செல்வத்தை கொடுத்துட்டான், அவர் சரியா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கல, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றல, அதனால அல்லாஹ் எடுத்து அப்படியே இன்னொருத்தர் கொடுத்தான். ஒருத்தர் பெரிய வாகனம் ஒன்றுல போவார், நாங்க சொல்லுவோம் அவர் யாருன்னு தெரியுமா, அவர் முந்தி அந்த தொழில் செஞ்சார், இந்த தொழில் செஞ்சார், அப்படி இருந்தார், பிச்சைக்கார மாதிரி இருந்தார், இன்றைக்கு பாருங்க இப்படி இருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய நியமம். இது நியமத்தை நியமத்தா கணக்கெடுக்கணும். நான் ஏன் சொல்றேன்டா, இப்ப சீசன் முடிஞ்சோடனே அங்க போவோம், இங்க போவோம், அந்த ரிப்பு இந்த ரிப்புலாம் நிறைய உல்லாச பயணங்கள் போறதுக்கு நாங்கள் இப்பவே திட்டம் போட்டு வச்சுப்போம். இந்த பயணங்கள் ஹலாலான பயணமாக இருக்கணும், ஹராமானதாக இருக்கக்கூடாது. உம்ராவுடைய கடமை நிறைவேற்ற போங்க, இதுவே பல முறை நிறைவேற்றி இருந்தால் அதை விட மிக முக்கியமான விஷயமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு குமர் இருக்கும், கல்யாணம் முடிக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு செலவழிக்கிறதுக்கு பணம் இல்ல, நீங்க பல முறை போறத அந்த குமரை கட்டுற காரியத்துக்கு கொடுங்க பிரயோசனமாய். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அப்ப நான் சொல்ல வர விஷயம், நாங்க செலவழிக்கிறது அல்லாஹ்க்கு பொருத்தமானதா இருக்கணும், அல்லாஹ் விரும்புற திசையில இருக்கணும். அப்படி நாங்க செலவழிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுடைய செல்வத்தை நிலைச்சிருக்க வைப்பான். அப்படி இல்லண்டா அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருவான் கருத்தை நபில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு தெளிவா சொல்லித்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப இருக்கக்கூடிய இதுக்கு பின்னால் வரக்கூடிய விடுமுறைய அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில கழிச்சு நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்தருள்வாயாக. உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சுடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.